சிவானந்த லஹரியில் முதல் ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்னைக்கு மூணாவது நாலாவது ஸ்லோகங்களை பார்ப்போம். த்ரயீ வேத்யம் ஹ்ருத்யம் த்ரிபுரஹரமாத்யம் த்ரிநயனம் ஜடாபாரோதாரம் சலதுரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மயி சதயபாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவமதி விடம்பம் ஹிருதி பஜே. இந்த பரமேஸ்வருடைய ரூபத்தை தியானம் பண்ணார், பெருமைகளெல்லாம் நினைக்கிறார். த்ரயீ வேத்யம், மூன்று வேதங்கள், ரிஜ்யஜு சாம வேதம், இந்த மூன்று வேதங்களால் அறியப்படுபவர் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு ப்ரூஃபே இருக்குது. ரிக்யஜு சாமம் அப்படின்னு மூன்று வேதங்கள், அதில் மத்தியில் இருக்கிறது யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதத்தில் ஏழு காண்டங்கள், அதில் மத்தியில் இருக்கிறது நாலாவது காண்டம். அதில் ருத்ர பிரஷ்னங்கிறது மத்தியில் இருக்குது. அதுக்கு மத்தியில் பரமேஸ்வரனுக்கு உகந்ததான பஞ்சாட்சரம் இருக்குது, அதில் சிவநாமம் இருக்குது. அப்படி சிவபெருமான் வேதங்களால் அறியப்படுபவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரத்னத்தை பெட்டிக்குள்ளே வைக்கிற மாதிரி அந்த பரமேஸ்வரனுடைய அந்த சிவநாமத்தை வேதத்தில் வச்சுருக்கா அப்படின்னு மகான்கள் சொல்வா. அந்த மாதிரி த்ரயீ வேத்யம், வேதத்தால் அறியப்படும் வஸ்து எதுன்னா பரமேஸ்வரன் தான். ஹிருத்யம், நம்முடைய மனதிற்கு இனியவராக இருக்கிறார் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பரமேஸ்வரனுடைய எந்த ரூபத்தை பார்த்தாலும், நடராஜாவை பார்த்தாலும் சரி, திருவண்ணாமலையில் மலையை பார்த்தாலும் சரி, இந்த சுவாமி சந்நிதியில் லிங்கத்தை பார்த்தாலும் சரி, மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இதுக்கு மேலே பரமேஸ்வர வடிவமான சிவன் அடியார்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ஒரு விபூதிட்டுண்டு ருத்ராட்சம் பூண்டு ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு மனத்துக்கு இனியவர்களாக ஆயிடுறான் இல்லையா. அந்த மாதிரி ஹிருத்யம், திருப்புரஹரம், மூன்று புறங்கள் அதை அழித்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுக்கு வந்து ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் அப்படின்னு மூன்று சரீரங்கள் நமக்கு இருக்குது. இந்த மூணையும் அழித்தாதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு புரிந்து விதேக முக்தி அடைய முடியும். அப்படி புராண கதை ஒன்று இருக்குது, தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி அப்படின்னு மூணு பேர் தங்க வெள்ளி இரும்பு கோட்டைகள் பண்ணிட்டு ஆகாசத்தில் பறக்கிற கோட்டைகள், அது பெருசாக ஒரு நகரம் மாதிரி பண்ணிட்டு அதில் சஞ்சாரம் பண்ணுவாள். அதில் எங்கேயாவது இடத்துல போய் உட்காருவா, அது கீழே இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போயிடும், ரொம்ப ஹிம்சை பண்ணியிருந்தா. இந்த மூன்று கோட்டைகளும் ஒரே வரிசையில் ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு தடவை வரும், அப்போ ஒரே அம்பால் அடித்தாதான் வதம் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் பரமேஸ்வரன் வேண்டிக்கிறா. எல்லா தேவர்களும் சகாயம் பண்ணுறதுக்கு வரா, ஒருத்தர் சக்கரமாக வரார், ஒருத்தர் வில்லா வரார், அம்பா வராருன்னு வரும். கடைசியில் பரமேஸ்வரன் அந்த மூன்று கோட்டைகளையும் சிரிச்சுண்டு ஒரு அம்பை போட்டு அந்த எரிச்சுடுறார் அப்படின்னு புராண கதை. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களை அழித்து விதேக முக்தி கொடுக்குறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். திருப்புரஹரம் ஆத்யம், ஆதிசிவன், எல்லாருக்கும் முன்னாடி வந்தவர் பரமேஸ்வரன் தான். த்ரிநயனம், மூன்று கண்களை கொண்டவர், சூரியன் சந்திரன் அக்னி மூணுமே அவருடைய கண்கள். ஜடாபாரோதாரம், ஜடாபாரத்னால உதாரம், ரொம்ப கம்பீரமாக இருக்கார் அப்படின்னு. இந்த இமயமலையுடைய சிகரங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதுதான் பரமேஸ்வருடைய ஜடாபாரம் அப்படின்னு தியானம் பண்ணோம். அங்கேயும் தானே கங்கை பெருகி வர்றது, அப்படி அது எவ்வளோ கம்பீரமாக இருக்குது, கண்ணை வச்சா எடுக்க முடியாது இருக்குது அந்த காட்சிகள். அப்படி பரமேஸ்வருடைய ஜடாபாரோதாரம், ஜடாபாரத்தோடு அவரை தியானம் பண்ணணும். சலதுரகஹாரம், அசையும் பாம்புகளை மாலையாக அணிந்தவர், வாசுகி தக்ஷணங்கள்லாம் கூட எடுத்து மாலையாக போட்டிருக்கார் அவர், அவ்வளோ பெரிய பராக்கிரமம். மிருகதரம், கையில் மான் வச்சுட்டுருக்கார், இந்த மான்கிறது துள்ளும் மனசுக்கு ஒரு அடையாளம், அதை அவர் அடக்கி வச்சுருக்கார். மகாதேவம், எல்லா தேவர்களுக்கும் மேலான தெய்வம், பெரிய கடவுள். தேவம், இன்னொரு வாட்டி தெய்வம் வருது, இங்கே சுயம் பிரகாசமானவர், தானே ஒளிவிடுபவர் அப்படின்னு அர்த்தம். மயி சதயபாவம், என்னிடத்துல தயாபாவம் இருக்குது அவருக்கு, அதுதானே நமக்கு வேணும். பரமேஸ்வரனுடைய தய கிடச்சுன்னா வேற என்ன வேணும், சிவபெருமான் கிருபை வேணும், வேற என்ன வேணும்னு பண்ணாரு. பசுபதிம், எனக்கு மட்டும் தயை இல்லை, எல்லா ஜீவர்களுக்கும் அவர் தான் தலைவர், நான் பக்தி பண்ணுறதுனால என்கிட்ட தயவு காமிக்கிறார். சிதாலம்பம், அறிவுக்கு உறைவிடம், அந்த மோட்ச சாதனமான ஞானத்தை கொடுப்பவர் பரமேஸ்வரன். சாம்பம் அம்பாளோடு கூடினவர், அம்பாளோடு சேர்த்து தியானம் பண்ணால் தான் நமக்கு அனுகிரகம் சீக்கிரம் கிடைக்கும். அம்மா தப்பு பண்ணாலும் பொறுத்துண்டு ஏதாவது ஒரு சிபாரிசு பண்ணுவார். சிவம் அதிவிடம்பம், சிவம்னா பரம மங்கள வடிவானவர்னு அர்த்தம். அதிவிடம்பம், இவர் வந்து நாடகம் நாட்டியம் ஹாஸ்யம் இந்த மாதிரி விடம்பமாக எல்லாம் பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார். ஹிருதி பஜே, என்னுடைய ஹிருதயத்தில் இந்த பரமேஸ்வரனை சிவம் பஜே, பரமேஸ்வரனை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம், சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாஹா க்ஷுத்ரஃபலதாஹா நமன்யே ஸ்வப்னேவா ததனுசரணம் தத்கிருதஃபலம் ஹரிப்ரஹ்மாதீனாம் அபி நிகடபாஜாம் அசுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பதாம் போஜ பஜனம். இந்த ஸ்லோகத்தில் சஹஸ்ரம் வர்த்தந்தே விபுதாக ஜகதி, உலகத்தில் ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று வழிபடுறா. அவள் அந்த தெய்வங்கள்லாம் என்ன கொடுக்குறதுன்னா க்ஷுத்ர பலதாக, சாதாரண பலன்களை கொடுக்கும், கீழான பலன்களை கொடுக்கும். வீடு வாணுன்னா இந்த சாமியை வேண்டிக்கோ, பணம் வேணுன்னா அந்த சாமியை வேண்டிக்கோ, குபேரனை வேண்டிக்கோ, நவகிரகங்களை வேண்டிக்கோ அப்படிலாம் சொல்கிறா. அவள்லாம் ஓரளவு தான் பலன்கள் கொடுக்க முடியும். பரமேஸ்வரன் தான் எல்லாருக்கும் மேலான தெய்வம். அந்த எவ்வளோ பெரியவர் அப்படின்னா, ஹரி பிரம்மாதீனாமபி நிகடபாஜாம் அசுலபம், நம்மெல்லாம் எங்கேயோ தள்ளியிருக்கோம். ஹரிஹி விஷ்ணு பிரம்மா, பிரம்மா அவள்லாம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கா, பக்கத்தில் இருக்கா. ஆனால் அவளுக்கு கூட அசுலபம், அவளுக்கு கூட கிடைத்தற்கரியா அரியதான ஒன்று இருக்குது. அது என்னென்னா, தவ பதாம் போஜ பஜனம், உன்னுடைய பாதத்தாமரைகளை வழிபடுவது என்ற அந்த பலன். அது கிடச்சிடுத்துன்னா உலகத்தில் இருக்கிற விஷயங்களும் கிடச்சிரும், முக்தியும் கிடச்சிரும். அதனால் நான் மற்ற சாதாரண தெய்வங்களை எல்லாம் நமன்யே ஸ்வப்னேவா, என்னுடைய சொப்னத்தை கூட நான் அவளை நினைக்க மாட்டேன். நான் ததனுசரணம், அவள் பின்னாடி நான் போக மாட்டேன். தத்கிருத பலம், அவள் கொடுக்குற பலன் எனக்கு வேண்டாம். சிரம் யாச்சே சம்போ, சம்பு அப்படின்னா ஞானத்தை, ஞானத்தினுடைய பிறப்பிடம், அப்பேற்பட்ட அந்த சந்தோஷத்தினுடைய பிறப்பிடம், ஆனந்தத்தினுடைய பிறப்பிடமான அந்த பரமேஸ்வரன் தான் என் தெய்வம். ஹே பரமேஸ்வரா, தவ பதாம்போஜ பஜனம், உன்னுடைய பாதத்தை வழிபடும் அந்த காரியத்தை சிரம் உடனடியாக, அந்த பக்தியை, உன் பாத பக்தியை உடனே எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். இந்த சிவானந்த லஹரியில் பக்தியும் ஞானமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுனால, ஞானதாதா மகேஸ்வரா அப்படின்னு பரமேஸ்வரன் தான் ஞானத்தை கொடுக்க முடியும். அதனால் எனக்கு ஞானத்தை கொடு, உத்தம பக்தியை கொடு, அதை வச்சுட்டு நான் எல்லாத்தையுமே தள்ளின்னு போயிடுவேன் அப்படின்னு அந்த சிவபக்தியை வேண்டிக்கிறார், ஏகபக்தி வேண்டிக்கிறார். இந்த இடத்துல ஏகபக்தி தான் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நகி நிந்தா நியாயம்னு ஒன்று இருக்குது. எந்த வஸ்துவை நிந்தனை பண்ணுறதில் அவளுக்கு நோக்கம் இல்லை. தான் வழிபட வந்த தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை உயர்த்தி பேசுகிறது தான் அவளுடைய நோக்கம். மகான்கள் அந்த மாதிரி இவர் பரமேஸ்வரனுடைய பெருமையை நினைக்கும்போது அவருக்கு எல்லாத்துக்கும் மேலான இந்த தெய்வம் அப்படின்னு, இந்த பரமேஸ்வர பக்தியே வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். வேறு தெய்வங்களை குறைச்சி பேசுகிறதா அர்த்தம் எடுத்துக்கப்படாது. இந்த ஏகபக்திங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் மூல வஸ்து அந்த பரம்பொருள் தான். அது தெரிஞ்சதுனால்தான் ஆதிசங்கரர் பரமேஸ்வரனை பாடும்போது இப்படி சொல்கிறார். அடுத்தது சுப்பிரமணிய சுவாமியை பாடினா, குஹா தேவமன்யம் நஜானே நஜானே அப்படின்னு சொல்லிடுறார். அப்படி அந்தந்த தெய்வங்களை பக்தி பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற பரம்பொருளை உணர்ந்து அவளால் அப்படி பக்தி பண்ண முடியறது, அதுதான் உண்மையான பக்தி. மற்ற தெய்வங்களை வெறுத்தா அது பேர் பக்தி கிடையாது. அதனால் சிவபக்தி ஆனால் ஏதாவது ஒரு தெய்வத்திடத்தில் நம்ம மனசை வைக்கணும். அந்த தெய்வத்தினுடைய குணத்தை, சரித்திரத்தை, ரூபத்தை, நாமத்தை அதிகமாக நம்ம பண்ணிகிட்டே போனோம்னா, ஏகபக்திர் விசிஷ்யதே அப்படின்னு கீதையில் கூட கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். சுலபமாக ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு இடத்துல 50 அடி தோண்டினா ஜலம் கிடைக்கும், 50 இடத்துல 1 அடி தோண்டினா ஜலம் கிடைக்குமா, அந்த மாதிரி ஏகபக்தி பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஒவ்வொரு நம்முடைய பூர்வ புண்ணியத்தினால பூர்வ வாசனையினால் ஒவ்வொரு தெய்வத்துடைய குணம் நமக்கு பிடிக்கும். நம்ம ரொம்ப பாக்கியசாலிகளுக்கு ஒரு நல்ல குரு கிடச்சா அந்த குருவோட குணத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தாலே போகிறோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மனசில் வச்சா அந்த கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்சி இன் பஜனம் அப்படின்னு சுவாமி சொல்வார். அது பண்ணால் நமக்கு சுலபமாக நமக்கு இந்த இவர் கேட்குற இந்த உத்தம பக்தி வந்துடும், ஏற்பட்டுரும், அப்புறம் ஞான வைராகியம் தானாக வரும் அப்படிங்கிறதுனால மகான்கள் இந்த வழியை காமிக்கிறார். அப்படி பரமேஸ்வருடைய பாதத்தில் ஏகபக்தி வேணும் அப்படின்னு வேண்டிப்போம். சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாக க்ஷுத்ர ஃபலதாக நமன்யே ஸ்வப்னேவா ததனுசரணம் தத்கிருத ஃபலம் ஹரிப்ரம்மாதீனாம் அபி நிகடபாஜாம் அசுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவ தவ பதாம் போஜ பஜனம். பரமேஸ்வருடைய பாத பஜனத்தை ஆடும் பரிவேல் அனிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு அருணகிரி கேட்ட மாதிரி பகவானுடைய பஜனம் பண்ணுறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அடுத்த ஸ்மிருதௌ சாஸ்திரே அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் அடுத்து பார்ப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.